நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். உலகம் வியந்து பார்க்கும் வகையில் சாதனை படைத்து வருகிறது இந்திய விண்வெளி ஆய்வுத்துறை. அடுக்கடுக்கான சாதனைகளை படைக்கும் இந்திய விண்வெளித்துறையின் செயலாளராகவும் இந்திய விண்வெளி ஆய்வு மையமான ISRO அமைப்பின் தலைவராகவும் பணியாற்றுகின்றார் முனைவர் வி நாராயணன் அவர்கள். ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தந்திருக்கும் அவரை SPS ஒலிப்பதிவு கூடத்தில் வைத்து சந்தித்து உரையாடுகிறார் ரைசல். அவர் வழங்கிய நேர்முகத்தின் இறுதிப்பாகம்.
சந்திரயான் ரெண்டு வந்து முதல் முதல்ல வந்து தரையிறங்கணும். தரையிறங்கும் போது சாஃப்டாக தரையிறங்கல, அது வந்து இந்த லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் ப்ராப்ளத்தினால வந்து ஹார்ட் லேண்டிங் ஆயிடுச்சு. அப்போ ஹார்ட் லேண்டிங் வந்து என்ன, இதை வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி சந்திரயான் 3 என்ன பண்ணுன்ட்டு ஒரு கமிட்டி போடுறாங்க, தேசிய அளவில் ஒரு கமிட்டி. அந்த கமிட்டி வந்து 11 மெம்பர் போட்டு அந்த கமிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சி என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுன்ட்டு சொல்கிறாங்க. அப்போ நான் ஜெயர்மன்ட்டு கேட்டேன், இது என்ன ஒரு மாதத்துலன்னா இது எப்படி பண்ணுறது, எல்லாம் ஒரு வருஷம் ஆகும் வந்து இவ்வளோ வேலை செய்கிறது, அது பிரைம் மினிஸ்டர் வந்து 1 வேணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் வச்சுருக்கோம் ஓகே. அப்போ நான் வந்து எங்கள் டீமில் சொன்னேன், அந்த டீமுக்கு வந்து என்ன தான் தேசிய அளவு தலைவராட்டு நியமிச்சிருக்காங்க, அப்போ டீமில் சொன்னேன் நம்ம வந்து இதை நீங்கள் ஒரு ஒன்றும் பண்ணணா, நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணோம், ஒர்க் பண்ணி என்னை கம்ப்ளீட் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் பெங்களூர்லேருந்து வெளியே போகிறோம். ஸோ கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும், ஒரு மாதம்னா ரெண்டு மாதம் 6 அது ஆகட்டும், பட் வந்து ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக முடிக்கணும். இது வந்து சாதாரண ஒரு ஆராய்ச்சி ஒர்க்கு கிடையாது பார்த்துங்க, சாதாரண ஆராய்ச்சி ஒர்க்கில் தப்பு இருந்தால் கூட ஒன்றும் இல்லை. இங்கே நாங்கள் சரியாக கண்டுபிடிச்சி சரியாட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலன்னு வச்சுடுங்களாம், சந்திரயான் 3 ஃபெயிலியர் ஆயிரும், அப்படிப்பட்ட ஒரு வேலையாகும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் அதை நினைக்கும் போது 30வது நாள் இந்த டெட்லைனுக்கு 5 முன்னாடி 1100 உள்ள ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறோம். அந்த ரிப்போர்ட்டில் 100 மேலே பரிந்துரைகள் செய்திருக்கோம், என்னெல்லாம் மொதல் என்ன ரீசன் இது பண்ணியிருக்கோம், பின் பாயிண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் என்னெல்லாம் செய்யணும் சந்திரயான் 3 இந்த ரிப்போர்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். அப்போ அந்த 30 அது கம்ப்ளீட், ஏன்னா அது எனக்கு மைண்டில் ஐ எம் வெரி கிளியர், நம்மளுக்கு 30 கொடுத்துருக்காங்க, 30 கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ அது எல்லாரும், அது ஒரு ஆள் மட்டும் கிடையாது, அதுலேயும் ஒரு 500 பேர்கிட்ட நாங்கள் ஒர்க் பண்ணி தான் அதை சப்மிட். அந்த ரிப்போர்ட்டை கொடுத்த அந்த தருணம் இருக்குது பார்த்தீங்களா, ஓ 30 வி ஹவ் கம்ப்ளீட்டட், அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுக்கு பிறகு அந்த பரிந்துரைகள் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி 2023 சந்திரயான் 3 வந்து வெற்றிகரமாக நிலாவின் தென் துருவத்தில் தரையிறங்குது. அப்படி தரையிறக்கிய முதல் நாடு நம்ம நாடாகும். அப்போ அதில் எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த அதனுடைய சந்திரயான் 2 கூடைய அந்த 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 பின்னடைவுக்கு அதை கண்டுபிடிக்கக்கூடிய குழுவினுடைய தலைவராக இருந்திருக்கேன். அதுக்கு பிறகு இந்த சந்திரயான் 3 போனதில் ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 என்ஜின் நாங்கள் தான், நான் இப்போ டைரக்டராக இருக்கேன், லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டரில் டைரக்டராக இருக்கேன், நாங்கள் தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி செயற்கைக்கோளில் வந்து இந்த நிலாவுக்கு கொண்டு போகக்கூடிய எந்திரமும் நிலாவில் தரங்கு இறங்கக்கூடிய எந்திரமும் நாங்கள் தான் கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இதெல்லாம் கொடுத்துட்டு அது கரெக்டாக ஒர்க் பண்ணணும், அப்படி ஒர்க் பண்ணலாட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்படி அது வெற்றிகரமாக அடைஞ்ச அந்த ஒரு தருணம் ரொம்ப முக்கியமான தருணம். அதே மாதிரி நான் வந்து ரொம்ப ஜூனியராக தான் ஜாயின் பண்ணேன், ஜூனியராக ஜாயின் பண்ணி 2018 என்னை வந்து இந்த லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டரில் டைரக்டராக பணி அமர்த்துறாங்க. அப்போ அதை நினைக்கும் போதும், அது நம்ம ஜாயின் பண்ணது ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் தானே வந்திருக்கோம், அது ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா படிப்படியாக வளர்ந்து அதுக்கு பிறகு இப்போ இந்த 41 முடிச்சுக்கிட்டு இந்த வருஷம் ஜனவரி 13 வந்து ISRO சேர்மன், இது வந்து ISRO சேர்மன் ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸுடைய செயலாளர், அப்புறம் ஸ்பேஸ் கமிஷனுடைய தலைவர், இந்த 3 பதவிகள் சேர்ந்த பதவியாகும். அந்த பதவியை இந்திய அரசு, நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி தலைமையில் உள்ள இந்திய அரசு தரும்போது அதை கேட்கும்போதே ஒரு ரொம்ப பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆதித்யா லோன் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆதித்யா லோன் வந்து நம்ம வந்து சூரியனை படிக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் நம்ம அனுப்பியிருக்கோம். அப்போ அந்த செயற்கைக்கோள் அனுப்புறதுக்கு வந்து ஒன்று வந்து நாங்கள் எங்கள் லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர்லேருந்து நிறையா கான்ட்ரிபியூஷன் இருக்குது, ரெண்டாவது அந்த செயற்கைக்கோள் அனுப்புறதுக்கு வந்து ஒரு மிஷன் ரெடினஸ் ரிவ்யூ கமிட்டின்னு சொல்லுவோம். அந்த கமிட்டி தான் உள்ளதிலே ஹையஸ்ட் கமிட்டி. வந்து செயற்கைக்கோளை வந்து கிளியர் பண்ணணும், விண் ஏவூர்திய செயற்கை கிளியர் பண்ணணும், கிரவுண்ட் சிஸ்டம் எல்லாம் கிளியர் பண்ணணும், மொத்தத்தில் எல்லா சிஸ்டத்தையும் அனலைஸ் பண்ணி கிளியர் பண்ணணும். அந்த கமிட்டிக்கு நான் தலைவராக இருந்தேன். அப்போ அது வெற்றியடைந்த அந்த ஒரு தருணம், அதை நினைக்கும் போதும் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் படிப்படியாட்டு வந்து மெயினாக இந்த ஹாப்பினஸ் வந்து ஐஎஸ்ஆர்எல் ஒர்க் பண்ணவங்களுக்கு எப்போ வரோம்னா, நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டு ஒரு அந்த மிஷன் வெற்றி அடையும் போது, ஒரு ராக்கெட் போகும்போதோ இல்லை செயற்கைக்கோள் அங்கே போய் ஒர்க் பண்ணும்போதோ அப்போ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேர்மன் ஆகினது வந்து 2025 ஜனவரி 13 சேர்மன் ஆகிறேன். 16 டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் நாங்கள் செய்கிறோம். அவன் எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் பாருங்கள் முதல் இதில், பட் அது ரொம்ப சக்ஸஸாக வெற்றி அடைஞ்சிருக்கும். இந்தியா உலகத்தில் 4 நாடாகும் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் ஜனவரி 29 வந்து 100th ராக்கெட் லான்ச், அது நான் சேர்மன் ஆகிட்டு முதல் லான்ச். நம்ம வந்து முதல் வந்து லான்ச் வீட்டில் அனுப்பினது 1979, அது வெற்றி அடையலை. 80 தான் 2 முறையில் வெற்றி அடைஞ்சது. அதுக்கு வந்து திட்ட இயக்குனர் வந்து அப்துல் கலாம் சாராகும், திட்ட இயக்குனர் நம்ம முன்னாள் ஜனாதிபதி. அன்னைக்கு வந்து சேர்மன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் சதீஷ் தவான், அவங்க இதுலேயாக்கும் அந்த வெற்றி அடைஞ்சது. இது வந்து 100th இது. அப்போ 100 வந்து நம்ம கண்டிப்பாக வெற்றி அடையணும், அடைஞ்சு நம்ம வந்து வி ஷுட் ரைட் இந்த கோல்டன் லெட்டர்ஸ் ஆஃப் இண்டியன் ஹிஸ்டரி அப்படி ஒரு இதோடு இருந்து நாங்கள் எல்லோரும் வழி நடத்தி அது வெற்றி அடைஞ்ச அந்த நாள் இன்றைக்கி வந்து 100th வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அது வந்து அது ஒரு பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ராக்கெட் ஹிஸ்ட்ரி நீ எடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம 1962 இந்திய விண்வெளி வந்து இந்த ஆராய்ச்சியில் ஆரம்பித்தது. 1963 நவம்பர் 21 வந்து ஒரு முக்கியமான நாளாகும். அன்னைக்கு தான் முத ஒரு சின்ன ராக்கெட்டு இந்தியாவிலேருந்து அனுப்புகிறோம். அந்த ராக்கெட்டை வந்து தந்தது யாருன்னா அமெரிக்காக்காரங்க. அதில் போன ஒரு பேலோடு, சோடியம் வேப்பர் பேலோடு வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தது. நம்ம எல்லாம் அசம்பிள் பண்ணி அனுப்பணும். அப்போ அன்னைக்கு வந்து இந்தியா வந்து உலகத்தில் வந்து மற்ற நாடுகளை பார்க்கும்போது ஒரு 60-70 பின்தங்கிய நிலையிலாக இருக்குது. இன்றைக்கி இந்த வருஷம் ஜூலை 30 என்ஐசார் நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் சேட்டலைட் அந்த செயற்கைக்கோளில் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த எர்த்த நம்ம பூமியை வந்து படம் எடுக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் ஆகும். அதில் வந்து நாசா வந்து ஒரு பேலோடு, எல் பேண்ட் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் பேலோடு, ஒரு ஆண்டனாவும் 12 டயமீட்டர் ஆண்டனா அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அவங்க செலவழித்த தொகை பார்த்தீங்கன்னா 10,300 crore. அதே மாதிரி ஒரு பேலோடு எஸ் பேண்ட் சார்னு சொல்லுவோம், சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார். சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார்னா எப்படின்னா, நீங்கள் பொதுவாக ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம கேமரா வச்சு மழை பெய்துட்டு இருந்தால் ஃபோட்டோ எடுக்க முடியாது, கிளவுட் இருந்தால் ஃபோட்டோ எடுக்க முடியாது. சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் வந்து வருஷத்துக்கு 365 நாட்களும் மழை பெய்தாலும் சரி கிளவுட் இருந்தாலும் ஃபோட்டோ எடுக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு இதாகும். இந்த செயற்கைக்கோள் வந்து இந்த பேலோட் ரெண்டோரும் இது பண்ணியிருக்கோம். ஃபுல் செயற்கைக்கோளை செய்தது இந்தியர்களாகும். அதை இந்தியாவில் உள்ள நம்ம தயாரித்த மார்க்2 ராக்கெட்டை வச்சு அனுப்புகிறோம். அப்போ உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், 10,300 crore அவங்க செலவழிச்சிருக்காங்க. ஏதாவது பிரச்சனைகள் வந்துன்னா உங்களுக்கு தெரியும், எப்படி என்னெல்லாம் பேசுவாங்கன்னு எல்லாம் தெரியும். எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு, கண்டிப்பாக வெற்றி அடையும். ஆனால் ரொம்ப ஒரு டென்ஷன் உள்ள ஒரு காலகட்டமாகும். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து பர்ஃபெக்டாக அந்த ராக்கெட்டு வந்து கொண்டு போய் இந்த செயற்கைக்கோளை வந்து கரெக்ட் இடத்துல போட்டது. அப்போ அதை நினைக்கும் போது அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஒர்க் பண்ணியிருப்போம். பட் நான் வந்து சேர்மனாக இருக்கேன், அப்போ வந்து எவ்வளோ இதாக இருக்கும், அது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதாகும். இதே மாதிரி நிறையா இந்த ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடெண்ட் இல்லை, எவ்வளவோ இன்சிடெண்ட். எவ்ரி டே இஸ் ஏ எக்ஸைட்டிங் டே. ஐஎஸ்ஆர்ஓ
ஐஎஸ்ஆர்ஓ பொறுத்தளவில் அதோட கோல் வந்து வாசிக்கும் போது எப்படின்னா, இன்னொரு 2040 $40 billion எக்கானமியாக அது வந்து உயரணும் அப்படிங்கிற மாதிரியான திட்டம் இருக்குது. என்ன சேலஞ்சஸை நீங்கள் எதிர்கொள்கிறீங்க?
நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம விண்வெளித்துறை ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு வந்து இந்த விண்வெளித்துறை பற்றி தெரியாது.
ஆமாம்,
இது எதுக்குன்னு தெரியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த விண்வெளித்துறை மூலம் கிட்டத்தட்ட 50 அப்ளிகேஷன்ஸ் சேவைகள் செய்திருக்கோம். நிறைய சேவைகள், பயிர் கணக்கெடுப்பு, பருவமழையை கண்டறிதல், மீன்வளப்பகுதியை அறிதல், நிலத்தடி நீரை படமெடுத்தல், நில மதிப்பீடு மற்றும் படமெடுத்தல், நகர்த்திடமிட்டல், புயல் காற்று கண்காணிப்பு, நிலச்சரிவை கண்டறிதல், காட்டுத்தீ, புயல், சுனாமி, சூறாவளி, வெள்ளப்பெருக்கம் போன்ற பேரிடர் நேர சேவைகள், செயற்கைக்கோள் மூலம் வழிகாட்டுதல், இதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்படி நிறைய அப்ளிகேஷன்ஸ், தொலைத்தொடர்பு, தொலைக்காட்சி ஒளிபரப்பு, செயற்கைக்கோள் அலைபேசி, செயற்கைக்கோள் சார் மீட்டுப் பணி மற்றும் நாட்டினுடைய எல்லைகளை பாதுகாத்தல், இப்படி வந்து நிறையா, இப்படி விஞ்ஞான கண்டுபிடிப்பு, இப்படி நிறையா அப்ளிகேஷன் இருந்துட்டுருக்கு. நான் ஒரே ஒரு அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் வந்து எங்கள் ஊர் வந்து கடற்கரையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாஸ்மேட்லாம் நிறைய பேர், எங்கள் கிளாஸ்மேட்டில் ஒரு 50% பேர் வந்து கடற்கரை உள்ள மாணவர்கள். அப்போ அவங்க அப்பா, பிரதர், அவங்க சகோதரர்கள்லாம் மீன் பிடிக்கலாம் போகிறத நான் சின்ன ஸ்டேஜ்லாம் பார்த்துருக்கேன். அவங்க போயிட்டு நிறைய தடவை 2-3 நாள் கடலில் இருந்துட்டு பாவம் ஒன்றுமே இல்லாமல் திரும்பிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செயற்கைக்கோள் மூலம் டெய்லி தினமும் 9 லட்சம் பேருக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் எங்கள் மீன் நிறைய கிடைக்கும்னு. அப்போ நீங்கள் சில டைமில் நினைக்கலாம் என்ன இந்த விண்வெளி செயலாளர் வந்து இப்படி மீன் பிடிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காருன்னு நினைக்காதுங்க. அப்படி அவங்க போய் கரெக்டாக மீன் பிடிச்சிட்டு வர்றதுனால ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வந்து கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய் 25,000 கோடி ரூபாய் ஆகும். அப்போ எங்களுக்கு கவர்மெண்ட் உள்ள பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட அதில் ஒரு 15,000 கோடி ரூபாய்ன்னு வச்சுடுங்களாம். அப்படி அந்த ஒரே ஒரு திட்டத்தில் இவ்வளோ வருமானம் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒலி மொழின்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்து தமிழில் ஆறு இந்த சித்திரகார், ஹிந்தியில் சித்திரகார் இருந்து வாரத்துக்கு ஒரு நாள் 5 பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சிங்களா, அதுக்கு பிறகு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் பார்க்க முடியும். பட் இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமை கிடையாது. அதே மாதிரி முன்னாடி வந்து இந்த பேரிடர் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழிவுகள். இப்போ ஒரு ஒரிசால எல்லாம் ஒரு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளோன்ல கிட்டத்தட்ட 10,000 பேர் நம்ம சகோதரர்கள் இறந்து போகிறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்டதெல்லாம் கிடையாது. இதே மாதிரி நிறையா இது பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எங்களுக்கு வந்து இந்த துறையை ஆரம்பித்தது வந்து விக்ரம் சாராபாய். இப்போ அவருடைய இது பண்ணால் அட்வான்ஸ் டெக்னாலஜியை மக்களுக்கு எப்படி பயன்படுத்துறது, இந்த நோக்கத்தில் தான் செய்யணும். அப்போ அந்த நேரத்தில் இந்த பிஸ்னஸ் மோட்டிவே கிடையாது. அப்போ அப்படி நிறையா சேவைகள் செய்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்படி வந்து அன்னைக்கு வந்து இந்த ராக்கெட்லாம் நம்ம நாடு ஒரு சாதாரண நாடு இல்லையா, சுதந்திரம் கிடச்சி அந்த டைமில் 97% ஆட்கள் ஏழ்மை நிலையில் இருந்த நாடு, படிக்கிறதுக்கு பெரிய பள்ளிக்கூடங்கள் கிடையாது, பெரிய ஸ்டாண்டர்டாக காலேஜ் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நாடு வந்து அன்னைக்கு வந்து நம்ம ராக்கெட் எல்லாம் பார்ட் செய்ய இதை எதில் கொண்டு போகிறதுனா பழைய பைசைக்கிளில் நம்ம மிதி வண்டியில் கட்டி தான் கொண்டு போகிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலேருந்து நீங்கள் இன்னி பார்த்தீங்கன்னா 9 இடத்துல உலகத்தில் நம்பர் 1 இருக்கும். நான் 3 இடம் இந்த கிரையோஜெனிக் தொழில்நுட்பத்தில் சொன்னேன். இது மாதிரி சந்திரயான் 1 முத தண்ணீர் கண்டுபிடிச்சது நம்ம நாடு, மார்ஸ் செவ்வாய் கொழுகு போய் முதல் முதலில் வெற்றி அடைந்த முதல் நாடு இந்திய நாடு, வேறு எந்த நாடும் முதல்ல வெற்றி அடையலை. அதே மாதிரி சந்திரயான் 3 இருக்குது பார்த்தீங்களா, நிலாவின் தென் துருவத்தில் முதல் முதலில் தரையிறங்கிய முதல் நாடு இந்திய நாடு.
இப்போ இதில் ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். எப்படின்னா இப்போ நீங்கள் இந்தியா வந்து ஒரு மாதிரி
ஒரே ராக்கெட்டில் வந்து 100க்கு மேலே செயற்கைக்கோளை கொண்டு முதல் முதலில் வெற்றியாட்ட அனுப்பின நாடு நம்ம நாடாகும். இதே மாதிரி நம்மளுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி. அப்போ நம்ம எல்லாம் வந்து அப்ளிகேஷனில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம், பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் எக்கனாமியில் நம்மளுக்கு வந்து மொத்த இதில் பிஸ்னஸில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு வந்து 2 விழுக்காடு மட்டும்,
அவ்வளோதான்
அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து வேறு யார்கிட்டையும் போட்டி போடலை, வேறு இந்த மாதிரி இதில் கான்சன்ட்ரேட் பண்ணலை. இப்போ வந்து வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங், அதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இன்னும் ஒரு 2033 கிட்டத்தட்ட 8% to 10% நம்மளுக்கு பங்கு வேணும் என்னை ஒரு இதோட திட்டத்தோட நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவங்களுடைய கைட்லைனில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம்.
இப்போ இதில் அதான் ஒரு கேள்வி எப்படின்னா இப்போ வெஸ்டர்ன் மீடியா பொறுத்தளவில் இந்தியா வந்து இந்த மாதிரி சக்ஸஸ் ஆக ஒரு விண்வெளி இதில் வந்து மைல்கள் பதிக்கும்போது அது 3 இருக்கட்டும், செவ்வாய் கிரகமாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஃபியூச்சராக திட்டம் போடுற வீனஸ் அல்லது வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் இது மாதிரிலாம் சொல்லும்போது நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் நிறைய சொன்னீங்க, இந்த இதுக்கெல்லாம் பயன்படுது, இப்போ மீன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அது பொருளாதார வளர்ச்சிக்கெல்லாம் வந்து பயன்படுது அப்படின்னு. ஆனால் இந்தியா வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரியான மிஷனில் எல்லாம் நிறைய செலவு பண்ணுது, அதை வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெஸ்டர்ன் பெர்ஸ்பெக்டிவ் அல்லது வெஸ்டர்ன் காமெண்டேட்டர் சொல்கிறது உண்டு. இந்தியா வந்து யூ ஃபோக்கஸ் மோர் ஆன் த ஹியூமன் டெவலப்மெண்ட். அப்போ அதுக்கு என்ன பதில்?
அதுக்கு என்ன பதில்னா, ஒரு ஆள் தூங்கிட்டு இருந்தாருன்னா அவங்கள எழுப்பலாம், தூங்கிறது மாதிரி நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆளை ஒன்றுமே செய்ய முடியாது.
சரி,
இது பார்த்தீங்கன்னா இந்த துறை வந்து வந்து மக்களுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய பயன்படக்கூடிய ஒரு துறையாகும். நீங்கள் பின்ன ஒரு முக்கியமாட்டு ஒன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரி, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே யாராவது போனாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க திரும்பி வந்தால் தான் கணக்கு. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. இன்றைக்கி அப்படியா? இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ் கொடுக்குறோம், அவங்க வந்து பார்த்தாங்கன்னா எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும், எங்கே மீன் கிடைக்குன்னு தெரியும், இப்படிப்பட்டதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து டெலி கம்யூனிகேஷன், டெலி எஜுகேஷன், இப்படி நிறைய அப்ளிகேஷன். நீங்கள் வந்து இந்த இப்படி இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு நான் வந்து பதில் எப்படி கொடுக்கணும்னா, ஒரு நாள் ஈவினிங் வந்து 4 மணிலிருந்து 8 மணி வரை எல்லா செயற்கைகளையும் நடத்திட்டோம்னு வச்சுக்கிடுங்களா, அப்போ அவங்களுக்கு புரியும். இப்போ வந்து ஒரு டிரான்சாக்ஷனும், இப்போ எல்லா டிரான்சாக்ஷனும் செயற்கைகள் இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ண முடியாது. அது மாதிரி நாட்டினுடைய பாதுகாப்பே கேள்விக்குறியாட்டாயிரும். அதனால் இது வந்து இதில் நம்ம செலவழிக்கூடிய தொகை ரொம்ப ரொம்ப குறவு. இது இவங்க சொல்கிறது 50 வருஷத்துக்கு முன்னுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா அதை ஏதாவது கேட்கலாம். பட் அன்னைக்கு வந்து நம்ம வந்து அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி இது வந்து வந்து இந்த திட்டம், இப்போ இந்திய விண்வெளித்துறை இந்த செயற்கைக்கோள் திட்டம் இல்லாமல் ஒரு நாடே நாடுடைய வளர்ச்சியே இருக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகும். அதனால் அப்படி சொல்கிறவங்களுக்கு நான் டைரெக்டாக அவங்கள்ட்ட பேசுகிறேன் வித் டேட்டா என்ன பண்ணுறோம். இது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பாமர மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு திட்டமாகும்.
சரி, மிக்க நன்றி உங்களுக்கு, இவ்வளவு நேரம் எங்களோட உரையாடினீங்க. இந்த தமிழ் நேர்முகத்துக்கு மிக்க நன்றி உங்களுக்கு.
தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.